வணக்கம் தனுஜா.
வணக்கம் ரேணுகா அவர்களே.
தனுஜா, உங்களை SBS தமிழ் ஒலிபரப்பிற்காக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திருநங்கைகள் சமூகம் குறித்த பல அறிவூட்டும் தெளிவூட்டும் செயற்பாடுகளில் நீங்கள் உங்களது ஃபேஸ்புக் முகநூலூடாக ஈடுபட்டு வருகின்றீர்கள். அதற்கு எங்களது வாழ்த்துக்கள். உங்களது பின்னணியை பார்ப்பதற்கு முதல், நீங்கள் ஒரு திருநங்கை என்று உணர்ந்து கொண்ட தருணம் ஏனென்றால் நீங்கள் பிறப்பில் ஒரு ஆணாக இருந்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு திருநங்கை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த தருணம் எப்போது என்று சொல்லுங்கள்.
முதல்ல நான் உணர்ந்தது வந்து என்னுடைய பெண்தன்மை உணர்ந்தது வந்து எனக்கு ஒரு 3-5 வயது இருக்கேக்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னு சொன்னா, அதை பெண்தன்மை என்று உணர்ற வயது எனக்கு இல்லை. ஆனால் நான் வந்து பெண் உடைகள் அணிவதற்கோ இந்த அணிகலங்களை போடுவதற்கோ இல்ல பெண்களுடன் பழகுவதற்கோ ஈர்ப்புல இருந்த நான், எனக்கு அதுதான் பிடிக்கும். ஒரு 10, 11, 12 வயது வரைக்கத்தான் வந்து அந்த உணர்வுகளுக்கான அர்த்தம் என்பது என்னன்றது வந்து நான் அந்த பாலியல் கல்வி இனக்கல்வி எல்லாம் என்னோட பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கத்தான் நான் உணர்ந்து அதை எனக்குள்ள உள்வாங்கி கொண்டேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எங்கட ஒரு சமுதாயத்துல இதை யாரும் சொல்லி கொடுக்க போறது இல்ல. பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு அவர்கள் திருநங்கி என்பதை தெரிவதில்லை. நாங்க இப்படி பெண்தன்மையை உணர்றோம், ஆனா இதுக்கான அர்த்தம் என்ன, இதுக்கான பொருள் என்னன்னு நாங்க தெரியாம ஒரு தேடல்ல தான் இருப்போம். அப்ப எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நான் அது மட்டுமே இந்த ஒரு ஓரணி சேர்க்கையாளர் நினைச்சு கொண்டுதான் நான் கவலைப்பட்டு இருந்தேன். ஐயோ, நான் ஒரு ஓரணி சேர்க்கையாளர், அப்ப உலகத்துல பிறந்த அனைத்து ஓரணி சேர்க்கையாளரும் ஆணாக இருப்பினம் வாய்ப்பு கிடைப்பவர் மட்டும் பெண்ணாக மாறின நினைச்சு கொண்டிருக்க காலகட்டத்துலதான் எனக்கு வந்து ஒரு தோழி ஒரு ஆள் அறிமுகமானவா, அவாதான் எனக்கு வந்து இதோட அர்த்தத்தை விளக்கி கொடுத்தவா. இது எனக்கு பள்ளிக்கூடமும் சொல்லி தரையில ஒரு சக தோழி தான் சொல்லி தந்தவா.
சரி, அப்ப இப்ப உங்களோட குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்கள் தனுஜா. இப்ப நீங்கள் வந்து பெண்மை இருப்பதை உணர்ந்த போது அதை எப்படி உங்களது குடும்பத்தினர் எடுத்துக்கொண்டார்கள், உங்களது சகோதரர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்?
ஓகே, எந்த குடும்பம் வந்து ஒரு யாழ் தீவகத்தை சேர்ந்த குடும்பம். அப்பா கரந்தன், அம்மா வந்து வேலனை. அப்பா 25 ஜெர்மனி வாங்கி வருங்க. நாங்க வந்து 2000 பிறகுதான் நான் அம்மாவோட நான் சகோதரர்களும் இங்க வந்து சேர்ந்தோம். அதால எங்களோட குடும்பத்துல வந்து ஒரு அழ்பானத்தோட அந்த மனநிலை ரொம்ப ஆழமாவே இருக்கும். அவையின் மனநிலை, அவையின் பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதால கொஞ்சம் அவை வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தான் இருந்தவை. துவக்கத்துல அவைக்கு நான் விளக்கப்படுத்தினேன். நான் வந்து 16 வயதுல என்னுடைய பயணத்தை துவங்கினேன். இன்றைக்கு எனக்கு 26 வயது, 10 ஆயிட்டுது நான் பயணத்தை துவங்கி திருநங்கையா மாறணும், பெண்ணாக வாழணும் என்று ஆசைப்பட்டு நான் முதல்ல என் தாயாரிடம் தான் சொன்னேன். அம்மாக்கு விளக்கப்படுத்தி அம்மா விளங்கி கொள்ளல. ஆனா அம்மாக்கு முதல்லே என்னுடைய பின்தன்மை தெரியும். ஆனால் நான் மாறுவதில் அம்மாக்கு விருப்பம் இல்லை. அதனால அம்மாக்கு நான் முதல்ல விளக்கப்படுத்தின பிறகு அக்கா வந்து முதல் நாளை ஏற்றுக்கொண்டவா. இந்த அக்கா வந்து கொஞ்சம் நவீனமா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் என்றபடி அக்கா உடனே அதை ஏற்றுக்கொண்டா. அண்ணா, அவர் அண்ணா என்ற ஒரே ஒரு காரணத்தால, ஒரு ஆண் என்றதால அவரால் புரிந்து கொள்ள இல்லாம அவர் ஒரு 3 வருடம் எடுத்தது அண்ணாக்கு. ஆனா என்னை யாரும் துன்புறுத்தவில்லை. என்னை யாரும் வீட்டையும் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி இந்திய குடும்பங்கள சொல்ற மாதிரி. ஆனா என்னை யாரும் அங்கீகரிச்சு ஊக்கம் கொடுக்கவும் இல்லை. ஒரு சில வருடங்கள், ஒரு 3-4 வருடங்கள் நான் வீட்டையே இருந்து வெளி மனிதரை போலதான் வீட்டை வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய விஷயங்கள் அவை பங்கெடுத்துக்க மாட்டேன். நானும் அவைந்த கொண்டாட்டங்களை பங்கெடுக்காம ஒரு 3-4 வருடம் வீட்டிலேயே ஒரு தனி மனிதரை போல வாழ்ந்து இந்த அவை என்னுடைய மாற்றங்கள்ல நான் காணக்கூடிய வெற்றியை பார்த்து நான் வந்து பெண்ணாக மாறி வாழ்ந்தாலும் நான் வந்து நல்லா வாழ்றேன், சிறப்பா வாழ்றேன், நான் வெற்றியை நோக்கி போறேன், பயணிக்கிறேன் இந்த வாழ்க்கையில என்று பார்த்த பிறகு நான் வந்து ஒரு தவறான பாதையில போகலை என்றதை அவை உணர்ந்துட்டேன். இன்றைக்கு முழு அங்கீகாரத்தோட வீட்டையே வாழ்றேன்.
நீங்க வந்து ஜெர்மனில வாழ்ந்து வருகின்றீர்கள் கடந்த 17 வருடங்களுக்கு கிட்ட இல்லையா? ஜெர்மனியில் நீங்கள் வாழ்கின்ற அந்த சூழலுக்கும் உங்குள்ள மக்கள் அல்லது உங்குள்ள சுற்றத்தார் உங்களை பார்ப்பதற்கும் வேறு இடங்களில் உங்களை அவர்கள் பார்க்கின்ற பார்வைக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது, எங்கே பரவாயில்லை என்பது போன்றிருக்கின்றது?
இதுக்கு வந்து இதுல நான் சொல்ல போற பதில் உங்களுக்கே ஒரு அதிசயமாக இருக்கும். என்னன்னு சொன்னா, நாங்கெல்லாம் நிற்கும் இந்த வளர்ந்த நாடுகள் மட்டும்தான் வந்து திருநங்கைகளுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லி. ஆனா வளர்ந்த நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, எங்களை வந்து திருநங்கையாக வாழ விடாம பெண்ணாக வாழ சொல்றாங்க. அதாவது எங்களுக்கு பெண் என்ற அங்கீகாரத்தை கொடுத்து இங்க வந்து நாங்க ஒன்றா ஒற்றுமையாக ஒரு இடத்துல வாழ வேண்டிய அவசியம் வர்றதில்லை. அதால எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சுதான் இருக்கிறோம். தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுக்கான அதுல இருக்கக்கூடிய பின் விளைவு இல்ல, அதுல இருக்கிற பின்னடைவு என்னன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து சமுதாய ரீதியான எங்களுடைய பிரச்சனைகளை நாங்க வந்து குரல் கொடுக்க இல்லாம போயிடும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒற்றுமையா இருந்து செயல்படையில, அதனால வெளிநாடுகள்ல வாழக்கூடிய திருநங்கைகள் பெண்ணாக அங்கீகரிக்கப்பட்டு, அது எந்த இனத்து திருநங்கையா இருந்தாலும் சரி பெண்ணாக அங்கீகரிக்கப்பட்டு எல்லாரும் நிம்மதியான வாழ்க்கையை தான் இந்த வெளிநாடு வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எங்களால் குரல் கொடுக்க இயலாது. இதே நாங்க இந்தியா இலங்கையோ இல்ல மலேசியா சிங்கப்பூரோ சேர்ந்த தமிழ் திருநங்கை எடுத்துக்கொண்டா அதையெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் ஒற்றுமையா வாழ்றாங்க. ஒற்றுமையா இருக்கிறோட பலன் என்னன்னு சொன்னா, அவைக்கு எந்த சமுதாய ரீதியான எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது அவை ஒற்றுமையா நின்று ஒரு குழுவா இருந்து எதிர்க்கிறாங்க, சமுதாயத்துக்கு தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க, எங்களோட இனம் இங்க இருக்குது, நாங்க வாழ்ந்தோண்டு தான் இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா தெரிவிக்கிறாங்க. ஆனா வெளிநாடுகள் இந்த வளர்ந்த நாடுகள்ல இருக்கிறவங்க வந்து தாங்கள் திருநங்கைன்றதையே மறைத்து பெண்ணாக ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ற நிலைமை நிர்பந்தத்துக்கு தான் நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கவலைக்குரிய விஷயம். அதால என்னால இந்த வாழ்க்கை நல்லது அந்த வாழ்க்கை நல்லதுன்னு சொல்லிடலாது. இங்க இருக்கக்கூடிய வசதிகள், இங்க இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிக்கிற மாதிரி அங்கேயும் வசதி சந்தோஷம் வாய்ப்புன்றது அந்த வாழ்க்கையிலும் இருக்கு. ரெண்டும் சமம் என்றுதான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டா.
சரி, அப்ப அதனால தான் நீங்கள் உங்க ஜெர்மனிக்கு சென்ற பின்னரும் கூட பல வருடங்கள் நீங்கள் உங்களது அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து வந்தீர்கள் இல்லையா?
எப்பவுமே இந்த நண்பர்கள்ட்ட சொல்றது, இப்ப கொஞ்ச காலமா நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், அவுட்டிங் என்ற ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது வெளி வெளி வர்றது, திருநங்கைகள் இல்ல அந்த ஓரணி சேர்க்கையாளர் அந்த அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் உலகத்துல வெளி வர்றதுன்றது அவுட்டிங் என்று சொல்வாங்க. இந்த வாழ்க்கையில ரெண்டு அவுட்டிங் இருக்கும். நான் முதல் முதல்ல நான் ஆண் இல்லை பெண் என்று சொல்லி முதல்ல வெளிவந்து என்னுடைய பயணத்தை துவங்கினது. இப்ப வந்து 10 வருஷம் பெண்ணாக தலைமறைவாக வாழ்ந்துட்டு இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை மாத்தணும் என்ற ஒரு எண்ணத்துல நான் பெண் இல்லை, நான் ஒரு திருநங்கைன்னு சொல்லி இரண்டாவது முறை வெளிவந்திருக்கேன்.
அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது, அந்த திருப்பு முனை எப்படி? நான் நினைக்கிறேன் கூவாகம் என்ற திருவிழாவில் நீங்கள் வந்த ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போய் எல்லோரும் பார்த்திருந்தார்கள். அதன் பின்னர் தான் நீங்கள் இந்த செயற்பாட்டில் இறங்கினீர்கள் என்று நினைக்கிறேன் இல்லையா? அந்த திருப்பு முனை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
கண்டிப்பாக. குவாகம் நிகழ்ச்சி நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே வந்து அந்த செய்தியில பாத்திருப்போம். என்னன்னு சொன்னா பல ஊடகங்கள் இந்த செய்தியில வருடாந்தம் வந்தோன் இருக்கும், திருநங்கைகள் வந்து கூத்தாண்டவர் கோயில போய் தாலி கட்டி அடுத்திருக்காங்க. நானும் சிறு வயதுல இருந்து அதை பார்த்து வளர்ந்துருக்கேன், ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப இந்த கடந்த 2 வருடமா தான் நான் தொடர்ந்து அங்க போயிட்டு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. நான் அங்க சென்ற பொழுது அங்க பல ஊடகங்கள் வரும், பல நாடுகள்ல இருந்து ஊடகங்கள் அங்க வந்திருப்பாங்க, அமெரிக்கா பிரான்ஸ் எங்கெங்கயோ இருந்து ஊடகங்கள் வந்து எங்களை ஆவணப்படங்கள் எங்களை வைத்து எடுக்கும். அந்த ஆவணப்படங்கள் பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல வந்து பேசவும் படும். இந்த முறை வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களே வந்து ஒரு பாம்பேயை சேர்ந்தவர்கள் ஒரு ஆவணப்படம் எடுக்க வந்திருந்தாங்க. அந்த ஆவணப்படம் ஆங்கிலத்தில் இருந்ததால் பெரும்பாலும் திருநங்கைகளை வைத்து அவர்களால் ஒழுங்கான ஒரு ஆவணப்படத்தை கொடுக்க முடியவில்லை. ஒரு சிலர் மட்டுமே ஆங்கிலம் பேசுவார்கள், அவரால் அந்த ஆங்கிலம் பேசுபவரை தேர்ந்தெடுக்கவும் முடியவில்லை. அதால என்னை வந்து ஒரு 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 சக தோழர் ஒரு ஆள் அறிமுகப்படுத்தி வைத்துதான் நான் அவையிடம் அறிமுகமானேன். கொஞ்சம் தயக்கம் எனக்கு இருந்தது, ஏனெனில் நான் 10 வருடம் இங்க வந்து ஒரு பெண்ணாக ஒரு வாழ்க்கையை அனுபவித்து விட்டேன் இந்த புலம்பெயர் நாடுகள்ல. இந்த ஆவணப்படத்தின் மூலியமாக நான் ஒரு திருநங்கை என்று உலகத்துக்கு தெரிய வரும் என்ற ஒரு தயக்கம் இருந்தது. இருப்பினும் நான் நினைத்தது ஒரு என்னன்னு சொன்னா, இது வந்து நானே இந்த மாதிரி ஆவணப்படங்களை பார்த்துதான் வளர்ந்தனா என்னுடைய அறிவை வளர்த்து கொண்டேன். அதனால இந்த ஒரு ஆவணப்படம் வந்து இனி வளர்ந்து வர்றவர்களுக்கும் எங்களை பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்படுபவர்களுக்கும் ஒரு 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 எடுத்துக்காட்டாக ஒரு கல்வி கற்பிக்கும் ஒரு விதமாக இருக்கும் என்ற ஒரு ஆவலுடன் தான் அந்த ஆவணப்படத்துல ஒப்புக்கொண்டேன் என்னுடைய பேட்டியை கொடுப்பது. அது இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை காணும், இவ்வளவு மக்கள் அதை பத்தி பேசுவாங்கன்னு எனக்கு நான் கனவுலையும் நினைச்சு பார்க்கல. அந்த வெற்றிக்கு பிறகு நான் யோசித்தது ஒன்றே ஒன்றுதான், 10 வருடம் நான் பெண்ணாக வாழ்ந்து விட்டேன், இதற்கு மேல் என்னுடைய இனத்துக்கு நான் இதா செய்யணும். ஏன்னா இலங்கை தமிழ் திருநங்கைகள் இனம் மற்ற இனங்களோட ஒப்பிடைக்க இந்தியாவிலோ மலேசியாவிலோ அங்க ஒரு குழு இருக்கு, அதை கண்டு ஒரு இனம் இருக்கு, அதை கண்டு ஒரு ஒற்றுமை இருக்கு. எங்களுடைய இலங்கை தமிழ் திருநங்கைகள் மத்தியில ஒற்றுமை இல்லை, மற்றது எங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டலோ இல்ல ஒரு 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 இடமோ இல்லை. இங்க போனா இதைக்கு உதவி கிடைக்கும் என்ற மாதிரி ஒரு இடம் இல்லை. அதனாலதான் நான் வந்து இத முன் வந்தனா.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் திருநங்கை தனுஜா அவர்கள். உங்களிடம் நிறைய திறமைகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தனுஜா. நன்றாக நடனம் ஆடுகிறீர்கள், நடிக்கின்றீர்கள், பேசுகின்றீர்கள், மொழி புலமை எல்லாம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் திருநங்கை என்ற ஒரு காரணத்தால் உங்களது திறமைகள் வந்து வெளிக்கொண்டு வரப்படாமல் அதை மேடையேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் மழுங்கடிக்கப்படுவதாக நினைக்கிறீர்களா?
ஆம், அதை நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏனெனில் இந்த திறமைக்கான காரணத்தை நான் சொல்றேன். முதல்ல நன்றி அதை நீங்கள் உள்நோக்கி கவனித்ததற்கு. என்னன்னு சொன்னா, திருநங்கைகள் அனைவருக்குமே ஒரு திறமைகள் அதிகம் உள்ளவர்கள் தான். ஏனெனில் நாங்கள் எங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், 16 வருடமோ 17 வருடமோ நாங்கள் வந்து ஒரு சிறையில் அடைப்பட்டிருந்த ஒரு பறவை. அந்த சிறைக்குள் இருந்து பெண்மையை நாங்கள் ரசிப்போம், பெண்மையை நாங்கள் நேசிப்போம், பெண்மையை நாங்கள் வர்ணிப்போம், அதை நாங்கள் வந்து என்ன சொல்றது, அந்த பெண்மையை நாங்கள் விரும்புவோம். அதை விரும்பி பார்த்ததாலதான் நாங்க வந்து அந்த 16 வருடம் இதே போல வாழ வேண்டும். இப்போ ஒரு நடிகை எடுத்துக்கொண்டாலோ, அந்த நடிகை எப்படி உடை அணிகிறார், ஒரு எங்கட சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் எப்படி இருக்காங்க, ஒரு பக்கத்து வீட்டு அக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து 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 அதை உள்வாங்கி, நான் ஒரு பெண்ணாக இருந்தா இந்த அக்காவை போல இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வளர்ந்ததால எங்களுக்கு வந்து அது உள்ளுக்குள்ள ஊறிடும் அந்த விஷயம். அதால நாங்க பெண்ணாக மாறும் பொழுது எங்களுடைய பெண்மையோட வெளிப்பாடும் எங்களுடைய திறமையோட வெளிப்பாடும் பல்மடங்காக இருக்கும். இப்ப திருநங்கைகள்ல 80% பரதநாட்டியம் படிக்காமே வடிவாடுவாங்க. அது ஏனென்றா, அவை வந்து பரதநாட்டியம் அவைக்கு படிக்கிறதுக்கு தடை இருக்கும். ஏனென்றா நாங்க எங்களுக்குள்ள அந்த பெண் தன்மை இருக்கிறதால எங்க குடும்பம் அதை அங்கீகரிக்கும். ஏன்னா குடும்பம் ஏற்று எங்களை படிக்க வச்சாலும் பக்கத்துல இருக்கிற அக்கள் சொல்லுவீங்க, அக்கம் பக்கத்து அக்கள் என்னென்றா நீங்க அவைக்கு பரதநாட்டியம் படிப்பீங்க, ஏற்கனவே இவைக்கு பெண் தன்மை இருக்கு, இதுல நீங்க பரதநாட்டியம் கத்துக் கொடுத்தீங்கன்னா பெண் தன்மை அதிகரித்திடும் என்ற ஒரு முட்டாள் செயலை சொல்லி அதை தடுத்து நிறுத்திடுவார்கள். அதால நாங்க அதை பார்த்து பார்த்து அதை டிவிலையோ இல்ல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையோ இல்ல ஒரு பாடல்லையோ பரதத்தை பார்த்து நாங்க அதை எங்களுக்குள்ள உள்வாங்கி நாங்க அதை கத்துக்கொள்வோம். இப்படித்தான் எங்களை திறமையை வளர்த்துக்கொள்வோம். அது சிதை அலங்காரமா இருக்கட்டும், எப்படி ஒரு புடவை அணிந்ததோ, அனைத்தையும் நாங்கள் பார்த்து கத்துக்கொண்டதுதான். ஆனா என்ன, எங்களை வந்து இன்னும் திருநங்கைன்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுருவாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு கவலை. என்னன்னு சொன்னா, தமிழ் திரைப்பட உலகமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எங்களை அந்த வட்டத்துக்குள்ள வச்சு பார்க்கும் பொழுது எங்களை ஒரு பெண்ணாக அங்கீகரிப்பதில்லை. எனக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னு சொன்னா, நாங்க பெண்ணாக வாழத்தான் வந்தோம். நாங்க திருநங்கை என்பது வந்து ஒரு மனிதரை வந்து சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயமா இருக்கலாம், அடையாளம் காண்பதற்கு பயன்படுத்தலாம் அந்த வார்த்தையை. இவங்க ஒரு திருநங்கை பெண், ஆனால் திருநங்கை என்பது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், அதற்கு மேல் நான் ஒரு பெண்ணாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதால எங்களை அந்த பெண் என்ற அங்கீகாரத்தை மறந்து எங்களை திருநங்கை என்ற ஒரு வட்டத்துக்கு போட்டு எங்களுடைய திறமைகளை அதிலேயே அடைச்சு வச்சிடுறாங்க. அது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம் தான்.
இதை போன்று வேறு என்ன மாதிரியான செயற்பாடுகள் உங்களை அதிகம் வலிக்க செய்கின்ற செயற்பாடுகள், தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற என்னென்ன செயற்பாடுகள் உங்களுக்கு மிகவும் வலியை கொடுக்கின்றது?
எங்களுடைய இலங்கை தமிழ் சமுதாயத்துல நான் சொல்றேன், என்னென்னா இது மிகவும் மனம் வருந்தி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மலேசியாலயோ இந்தியாவிலோ இருக்கக்கூடிய திருநங்கையும் எனக்கு சொல்ற விஷயம் இதுதான். பெரும்பாலும் எங்கட சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் பெருசாக தனியாக வெளிநாடுகளுக்கு போவதில்லை, ஆண்கள் வெளிநாடுகளுக்கு போறது உண்டு. எங்களுடைய இலங்கை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் அவர்கள் சிங்கப்பூர்லயோ இல்ல மலேசியாலயோ எங்கேயாவது திருநங்கையை பார்த்தாலோ அவர்கள் வந்து திருநங்கையை தகாத வார்த்தையை சொல்லி பேசிடுவார்கள். அது அவர்களின் மனக்கவலைக்கு ஆளாக்கிவிடும். அவர்கள் என்னிடம் தொலைபேசி நாங்க பேசி கொண்டிருக்கையில் அவர்கள் சொல்வார்கள், உங்களது இலங்கை சகோதரர்கள் இலங்கை நண்பர்கள் மட்டும் எங்களை வந்து மனநோக்கு அடித்து விடுவார்கள், இந்தியாவை சேர்ந்த நண்பர்களோ இல்ல சிங்கப்பூரை சேர்ந்த நண்பர்களோ எங்களை அப்படி சொல்வதில்லை, ஆனால் இலங்கையிலிருந்து இங்கு வந்து செல்பவர்கள் எங்களை பார்த்தால் ஒரு கேலி சித்திரமாக பார்ப்பதும் விசித்திரமாக பார்ப்பதும் எங்களை தவறான வார்த்தைகளை சொல்லி அழைப்பதுமா இருக்குது என்று அதை சொல்லி என்னிடம் கவலைப்படுவீங்க. அதே போன்று எனக்கும் நடந்திருக்குது. என்னை மட்டும் கேவலப்படுத்தினா பிரச்சனை இல்லை, எங்களுடைய அம்மாவிடம் இந்த குடும்பம் என்னை அங்கீகரிச்சாலும் சொந்த பந்தமோ இல்ல அருகாமையில் இருக்கவர்களோ என்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு எங்க அப்பா என்ன அங்கீகரித்து எங்க அம்மா என்ன அங்கீகரித்து வாழ்வதை பார்த்துட்டு நான் இல்லாத நேரத்துல எங்க அம்மாக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னட்டு நீங்க அங்கீகரிக்கலாம். மற்றது ஒரு தவறான ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னா, திருநங்கை பெண்ணோ திருநங்கை குழந்தையோ வீட்டுல இருந்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரருக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து சொல்லியும் நடந்திருக்குது. இதெல்லாம் இந்த தாயை பாதிச்சு இந்த தாயும் வந்து அங்க அவை வந்து இதை சொல்லிவிட்டு போக எங்களோட அம்மாக்கோ எங்க அப்பாக்கோ என் மீது இருக்கக்கூடிய விருப்பம் போய் வெறுப்பு வந்து இதாலையும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.